நம்ம இந்த பாடத்தை ஆரம்பிக்கும் போது இது கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு போர் அப்படின்னு நம்ம சொல்லி ஆரம்பிச்சோம் இல்லைங்களா. ஒரு போர், நம்ம என்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையை ஒரு போராக பாக்கிறோமோ அன்னைக்கு தான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம வாழ ஆரம்பிச்சிருக்கோம். ஒருவேளை நான் இன்னைக்கு அந்த ஒரு கேள்வி கேட்டேன்னா, இவ்வளவு வாரங்களா நம்ம படிச்சுட்டு வந்திருக்கோம், அந்த போர்ல நீங்க எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோன்னா, உங்க மனசுலயே நினைச்சுக்கலாம் என்ன பதில் நம்ம சொல்லலாம் அப்படின்னு. இல்லங்க பாஸ்டர், அந்த போர்ல நல்லா முன்னேறி நல்லா ஃபைட் பண்ணி நல்லா நின்றுகிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒருவேளை பதில் இருக்கலாம். இல்லனா அந்த போர்ல, ஐயோ பாஸ்டர், அந்த போர்ல தோத்து தோத்து போய் சோர்ந்து போய் நான் அப்படியே குப்புறைய படுத்துட்டேன் போர்க்களத்திலேயே, எல்லாரும் என்ன என்னன்னா செய்யுங்க, இதுக்கு எனக்கும் வம்பு ஆனா நான் படுத்துட்டேன், அப்படி ஒரு நிலையில் நீங்க இருக்கிறீங்களா அப்படின்னு யோசிச்சுக்கலாம். இல்லனா இந்த போரும் ஆனா ஒண்ணுமோ ஆனான்னு ஒரே ஓட்டம் பாஸ்டர், அந்த போர்ல இருந்து நான் ஓடி போயிட்டேன் அப்படின்னு. இது ஒரு பல விதத்துல இருக்கலாம் நம்ம மனநிலைமை இல்லையா. சில டைம்ல ஐயோ இது வேணாவே வேணான்ற மாதிரி ஆயிரலாம். ஏன் அப்படின்னா, ஒரு காரணம், நம்ம இதை கொஞ்சம் நிதானமா நான் எடுத்தது காரணம் என்னன்னா, நம்ம பழகி கூட போயிடலாம், நம்ம வாழ்ற விதங்கள்லயே பழகி போயிடலாம். அப்படி இருக்கக்கூடாது என்பதற்காக ஒரு எச்சரிக்கையா ஒரு எழுப்புற ஒரு செஷன் தான் இது இருக்கணும் அப்படின்றதுனால தான் கொஞ்ச நாளா நம்ம எடுத்துட்டு வந்தோம். ஆகவே ஆனா இதை முடிக்கணும் நம்ம இந்த பாடத்தை இல்லைங்களா. இதை தொடர்ந்து பார்த்துட்டே போக முடியாது, இத முடிக்கணும் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஆகவே இப்போ நம்ம படிச்சு ஆரம்பிச்ச பகுதியை ஒரு தடவை யாராவது கொஞ்சம் சத்தமா நீங்க படிச்சீங்கன்னா, ரோமர் 8:10 ரோமர் 8:10 இருந்து நீங்க படிக்கலாம் அந்த பகுதியை, 10-17 வரைக்கும்.
மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாலும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாகவும் இருக்கும். அன்றையும் இயேசுவை மறைத்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மறைத்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின் படி பிடிப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழைத்தால் பிழைப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடைமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திரசுவாரத்தின் ஆவியை பெற்றீர்கள்.
சரி, போதும். இந்த பகுதியை வந்து நம்ம பார்க்கும்போது பாவம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். பாவத்தை நாம் கொல்லணும், பாவத்தினுடைய தீமைய போன வாரம் சுருக்கமா பார்த்தோம் இல்லைங்களா. இந்த உலகத்துல பார்த்தோம்னா, நம்ம பிறந்த உலகத்துல பாவம் என்னன்னா செஞ்சிருக்கு அப்படின்னு நான் ஆரம்ப காலங்களில் பிரசங்கம் எடுக்கும்போது ஒரு ஜெனசிஸ்ல இருந்து சில புக் ஜெனசிஸ்ல இருந்து எடுத்து சொல்லி இருக்கிறேன். நம்ம உலகம், நம்ம வாழ்ற உலகம் ஏன் இப்படி இருக்கு? ஏன் ஒரு குடும்பத்துல நிம்மதி இல்லை? ஒரு அப்பா அம்மா ஏன் ஒரு நிம்மதி இல்லாம இருக்கிறாங்க? ஒரு புருஷ மனைவி எப்ப பார் ஏன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க? ஏன் ஒரு பிள்ளைங்க அப்பா அம்மா பேச்ச கேட்கறது இல்ல? ஏன் கஷ்டப்பட்டு மனிதர்கள் வேலை செய்யணும்? ஏன் இந்த உலகத்துல ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது? ஏன் இந்த உலகத்துல மரணம் நடக்குது? இது எல்லாத்துக்கும் பதில் இல்லைங்களா. உபத்திரம், கஷ்டங்கள், பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில வரும்போது நம்ம தேட ஆரம்பிக்கிறோம், ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்றதுக்கு காரணம் எங்கத்தான் போய் முடியணும்? பாவம் தான். இந்த உலகத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு தீமைக்கும் காரணம் தாய், பாவங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு தீமையும், ஒரு குடும்ப நிம்மதி இல்லாம போறதுக்கு, ஒரு வியாதிகள், இந்த உலகத்துல வந்த எல்லா வியாதிகளுக்கு காரணம் பாவம். எவ்வளவு நல்லா நம்ம எல்லாம் பொழைச்சு வாழ்ந்து கல்யாணம் பண்ணி ஒரு புள்ள குட்டிங்களை பிறந்துட்டு சந்தோஷமா இருக்கணும்னு பாக்குறோம், திடீர்னு என்ன ஆகுது? மரணம் நம்மள பிரிச்சிருது இல்லைங்களா. இந்த உலகம் நிரந்தரமாவே இல்லாம ஒரு நிலை இல்லாத இந்த உலகமா உலகம் ஆயிருச்சு, ஒரு மாயை உலகம்னு பாக்குறோம். எவ்வளவோ நம்பி இருக்கோம், சடன்னா நம்மள விட்டு போயிடுறாங்க, நமக்கு அருமையான அப்பா அம்மாவே நம்மள விட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி இந்த உலகத்துல பாவம் செஞ்சிருக்கிற தீமைகள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, எல்லாத்தையும் கெடுத்து விட்டுருச்சு. அப்பா அம்மா உறவை கெடுத்து விட்டுருச்சு, புருஷ மனைவி நல்லா இருக்கும்படிக்கு பாவம் விடவே விடாது. இல்லைங்களா? அவன் நிம்மதியாவே இருக்க விடாது. பாவம் ஒரு சபை நல்லா இருக்க விடாது, எதுவுமே நல்லா இருக்க, ஒரு உடம்பு நல்லா இருக்க விடாது. பாவம் எல்லாத்தையும் கெடுத்து அடிச்சு தீமையா பண்ணி வச்சிருக்கு. ஒருத்தர் அதான் பாவம் மரணத்தை கொண்டு வந்திருக்கு நமக்கு இந்த உலகத்துல, பயங்கரமான மரணம். அதான் போன வாட்டி ஒரு வாட்டி நான் சொன்ன மாதிரி, இந்த உலகத்துல பாவத்தை விட தீமையான, இந்த உலகத்துல இருக்கிற சகல துன்பங்களையும் ஒன்னா சேர்த்தாலும் பாவத்துக்கு அது ஈடாகாது. அது நரகத்தை விட பயங்கரம், பிசாசை விட பயங்கரம், எல்லா கொடிய நோயை விட பயங்கரம் பாவம். அதோட தீமையை நம்ம சொல்லி முடியாது. அதை நம்ம பார்த்துட்டு வந்திருக்கிறோம். அந்த பாவத்திலிருந்து தான் அந்த பாவத்துக்கு தண்டனை வந்தே வரும். நம்ம எல்லாருக்கும் பாவத்துக்கு தண்டனை வந்தே வரும். பாவம் செய்கிறவன் சாகவே சாவான்னு வேதம் சொல்லியிருக்கு. இந்த உலகத்துல அவங்க இந்துவா இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம், இல்ல சிக்கா இருக்கலாம், எந்த ஜாதியில இருந்தாலும் அவங்க எல்லாரும் கடவுளால, கடவுள் சாயலால, மனசாட்சியோடு பண்ணப்பட்டதுனால் அவங்க எல்லோரையும் ஆண்டவர் ஒரு நாள் நியாய தீர்ப்பார். அவங்க பாவத்துக்கு தண்டனை கொடுப்பார். அந்த பாவத்துக்கு தண்டனை மாத்திரம் இல்ல, அந்த பாவத்துக்கு பவரும் இருக்கு. நம்ம வாழ்க்கையெல்லாம் நம்ம தலை பிடிச்சி ஆட்டுறதுதான் அந்த பாவம். நமக்கு நிம்மதி இல்லாம, குற்ற உணர்வை கொடுத்து, மனசாட்சியில சமாதானம் இல்லாம பாவத்தின் வல்லமை நம்மள வாட்டுது, பாவத்தின் பிரசன்னம் நம்மள வாட்டுது. ரட்சிப்பு நமக்கு என்ன செய்யுது? கிறிஸ்தவர்களாக பாவத்தின் தண்டனையிலிருந்து நம்மள காப்பாத்துது. அதான் இல்லைங்களா, இயேசு கிறிஸ்துவை ஒருத்தர் நம்பி என்னுடைய பாவத்தை அவர் தன்னுடைய சரீரத்தில் கிருபாதார பலியாக சுமந்து அவர் மரித்திருக்கிறார் அப்படின்னு நம்ம நம்பும் போது நம்மளுடைய பாவத்தின் தண்டனையிலிருந்து நம்ம பொழைச்சுக்கிறோம். இயேசு நம்ம மேல வர வேண்டிய தண்டனை இயேசு மேல, அந்த பலி ஆடு மேல வந்ததுனால் அதுக்கு வர வேண்டிய தண்டனையிலிருந்து நம்ம தப்பிச்சுக்கிறோம். தப்பிச்சு நாம் கிறிஸ்தவன ஆன பிறகு பாவத்தின் வல்லமை நம்ம கிட்ட இன்னும் வேலைதான் செய்யுது. அதைத்தான் நம்ம கொல்லணும் அப்படின்னு பார்த்துட்டு வரோம். ஏன் இவ்வளவு வாரங்கள் எடுத்தோம் சில காரியங்கள் படிக்கிறதுக்குன்னா, பாவ ஒரு காரணம் பாவத்தை மேற்கொள்ளாம பாவத்துல தொடர்ந்து தோல்வி அடைந்து போறதுக்கு கிறிஸ்தவர்களுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, பாவத்தின் வஞ்சனையினால. பாவம் நல்லா ஏமாத்தோம் மனிதர்களை, கிறிஸ்தவங்களை ஏமாத்தோம் பாருங்களேன். அதனோட ஆபத்தை, அதனோட அசிங்கத்தனத்தை, அதனோட தீமையை அவங்க பார்க்காம கிறிஸ்தவர்களா இருக்கிறவர்களே நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? பாவத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், அதுக்கு காரணங்கள் சொல்லிக்கிறோம். அது பழகி போச்சுங்க இல்லைங்களா, பழகி போச்சு, என்ன பண்றது, அது என்னுடைய ஒரு இதாயிருச்சு, ஒரு பலவீனமா ஆயிருச்சு, நமக்கு எஞ்சி இருக்கிற பாவம் அப்படின்னு சொல்லி சொல்லியே அந்த பாவத்தின் ஆபத்தை உணராம அதை அட்ஜஸ்ட் பண்ணியே வாழ்ந்துடும். அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாவத்தை கொல்லணும்னா முதல்ல என்ன ஆகணும்? முற்றிலுமா பாவத்தின் மேல வெறுப்பு, பயங்கரம், பயம் வர ஆரம்பிக்கணும் ஒரு கிறிஸ்தவனுக்கு. அப்பத்தான் வெற்றியின் பாதையை அவன் தொடர்ந்து இருக்கான்றது. அவன் எந்த சாக்கு போக்கு சொல்றத விட்டுட்டு, பாவத்தை அட்ஜஸ்ட் பண்றத விட்டுட்டு, பாவத்தின் குற்ற உணர்வு எவ்வளவு, நீ கிறிஸ்தவன் இருந்தா இருந்து செய்யற பாவம் எவ்வளவு பயங்கரம்னு பாரு. ரெண்டாவது அதனோட ஆபத்து சும்மா அவனை விடாது, உன்னை கடினப்படுத்திக்கிட்டே போவோன்னு பாரு. அதனோட தீமையை பாருன்ன உடனே அவன் எந்திரிக்க ஆரம்பிக்கிறான், உஷாராவ ஆரம்பிக்கிறான். நம்ம பாஷையில சொல்ல போனா உஷாராவ ஆரம்பிக்கிறான். ஓஹோ, இன்னுமே இது இப்படி நான் சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இருந்தா இது என்னையே ஏமாத்தி குழியில தள்ளிரும் அப்படின்னு உணர ஆரம்பிக்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதை உணர்றதுக்கு தான் நம்ம கொஞ்சம் டைம் எடுத்தோம் இல்லைங்களா. அந்த ப்ரிப்பரேட்டரி ஒர்க் நடந்த பிறகு அடுத்த ஸ்டெப்ஸ் எல்லாம் சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் இல்லைங்களா. நம்ம என்ன பார்த்தோம்? அந்த பாவ குற்ற உணர்வை மனசாட்சியிலையோ, நம்ம மைண்ட்லயோ, ஹார்ட்லயோ உணர பார்த்துட்டு, நான் போன வாரம் சொன்னேன், இந்த மாதிரி தியானங்களை நம்ம அடிக்கடி மனசுல செய்ய பார்க்கணும். அதை வந்து இந்த மாதிரி பிரசங்கம்லாம் அதை நம்ம வாழ்க்கையில கடைபிடிச்சா தான் அதனோட உதவி எவ்வளோன்னு நமக்கு தெரியும். கேட்டுட்டு போனா அவ்வளவு தெரியாது. இதை கேட்டுட்டு நம்ம படிச்சிருக்கிறோம், அதெல்லாம் கேட்டு நம்ம திருப்பி திருப்பி யோசிக்க ஆரம்பிக்கணும். ஐயோ பாவம் ரொம்ப பயங்கரம் ஆச்சே, இது எந்த அளவுக்கு என்ன கடினப்படுத்துதே நம்ம வாழ்க்கையில பார்க்கணும். பாருங்களா, ஒரு பாவத்துல நம்ம ஈடுபடும் போது ஆண்டவர் ஸ்பெஷலா தெரிய மாட்டார். நம்ம இருதயம் கொஞ்சம் மெதுவா இருந்த இருதயம் கடினப்பட ஆரம்பிக்குது, உணர்வு இழக்க ஆரம்பிக்குது. ஐயோ இது செய்யக்கூடாது, இதுதான் பாவத்தின் ஆபத்து, அந்த டேஞ்சரை நம்ம பார்க்க கத்துக்கணும் பாருங்களேன். அதை பார்க்க கத்துக்கும் போதுதான் ஒரு ஒரு பெரிய வந்து, அதுல இருந்து நான் போன வாட்டி சொன்னேன், அதை உணர உணர என்ன ஆகும்னா நமக்கு அதுல இருந்து விடுதலை பெறணும்ன்ற ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு லாங்கிங், ஒரு ஏக்கம். இந்த மரண சரீரத்திலிருந்து என்ன விடுதலை ஆக்கக்கூடியவங்க யார் அப்படின்னு கேட்கிற ஒரு பவுல் கேட்கிறாரு இல்லைங்களா. அது கேட்கறது வந்து ஒரு லாங்குவேஜ் ஆஃப் ஆகனி, ஒரு ரொம்ப ஐயோ எனக்கு எஞ்சி இருக்கிற பாவம் இருக்குது நான் என்ன பண்றதுன்னு பேச்சு இல்ல, அவர் கொந்தளிச்சு எந்திரிக்கிறார், இதுல இருந்து விடுதலை எனக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு ஒரு கிறிஸ்தவ உணரணும் பாருங்களேன். இதுல இருந்து நான் விடுதலை அடையணும், விடுதலை அடைந்து நான் வாழணும் அப்படின்ற லாங்கிங் வரும்போது தான் அவன் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறான். அப்பதான் அவன் ஒழுங்கா ஜெபம் பண்ணுவான், அந்த லாங்கிங் இருக்கிறவன் தான் ஒழுங்கா வேதத்தை படிப்பான் பாருங்களேன். பாவத்தை கொள்றதுக்கு ஒன்றும் ஃபார்முலா நம்ம கிட்ட இல்லை, ஒரு சீக்ரெட் ஃபார்முலாலாம் இல்லை. எவனுக்கு இந்த பாவத்தின் குற்ற பாரம் அந்த தீமை அந்த பயங்கர டேஞ்சரை உணர்றானோ அவன் எந்திரிச்சுக்கிட்டு ஒழுங்கா கிறிஸ்தவ சாதனங்களை பயன்படுத்த ஆரம்பிப்பான். அதுதான் விஷயம், புரியுதுங்களா? எவனுக்கு அந்த தீமை உணர்றானோ ஐயோ இதுல இருந்து நம்ம இன்னுமே பொழைக்க முடியாது, இதுல இன்னுமே சாக்கு போக்கு சொல்லிட்டு போக முடியாதுன்ற உணர்வு ஏற்பட்டு இதுல இருந்து நான் விடுதலை பெறணும், இதை கொண்டு நான் வாழணும் அப்படின்னு வருதோ அவன் ஒழுங்கான கிறிஸ்தவ வாழ்க்கைய ஆரம்பிப்பான், சாதனங்களை உண்மையா பயன்படுத்த ஆரம்பிப்பான். ஆகவே பாவத்தை கொள்ளுவதற்கு சில பிராக்டிக்கல் சஜஷன்ஸ் இல்லைங்களா, அதை நான் சொல்லி பொதுவான சில காரியங்கள், அதுக்கப்புறம் ஒரு குறிப்பான சில காரியங்களை நான் சொல்லி முடிக்கிறேன். பாவத்தை கொள்ளுவதற்கு சில பிராக்டிக்கல் சஜஷன்ஸ். முதலாவது எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் நான் யோசிச்சு ஒரு பாயிண்ட யோசிச்சிருக்கிறேன். ஒரு சில காரியம் வந்து உண்மையாவே நம்மளுடைய நம்ம சூழ்நிலையோ நம்ம வளர்ந்த விதமோ இல்லை நம்முடைய உடம்பு இருக்கிற நிலையினாலேயோ ஒரு சில பாவங்கள் நம்மள ஒரு பாகமாவே ஆயிருக்கு, புரியுதுங்களா? இட் இஸ் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் சென்ஸ்னுவாங்க. அதாவது நம்மளையே நம்ம இருக்கிற நிலைமை, நமக்கு இருக்கிற பழக்கம் வழக்கம், நம்ம உடம்ப வச்சுக்கிற விதத்தினாலேயே அந்த பாவம் நம்மள ஒரு பாகமா இருக்கு. அதை நம்ம என்ன செய்யறது, அதனால அந்த பாவ குற்ற உணர்வு குறைஞ்சா போவோம் இல்ல குறைஞ்சு போவாது, அதனோட எஃபெக்ட் இருக்கத்தான் செய்யும். அதனால நம்ம என்ன செய்யறது, அதுக்கு சில நம்ம அசாதாரணமான முயற்சிகளை எடுக்கத்தான் செய்யலாம். பவுல் ஒரு வசனம் சொல்றாரு பாருங்க, 1 கொரிந்தியர் 9:27.
மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனால் போகாத படிக்கு
என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன் பாருங்களேன். அவர் என்ன செய்யறாரா, அவருடைய பாடியை ஒடுக்கி அவர் கீழ்படுத்துகிறார், மரண சரீரத்தை அவர் ஒடுக்கி கீழ்படுத்துகிறார் அப்படின்னு நம்ம இதுல பாக்குறோம். நம்ம பாவத்தை கொள்றதுக்கு தொடர்ந்து நம்ம அதுகிட்ட போராடி அதை ஜெயிக்காம இருக்கு. ஒருவேளை நம்ம சரீர காரியங்களை இருக்கும்போது நம்ம அதை ஒடுக்கிறது பத்தி தப்பு இல்லை. ஒடுக்கிறதுனா எப்படி, ஃபாஸ்டிங் ஒரு நல்ல காரியமா இருக்கலாம், ஒரு நல்ல காரியமா இருக்கலாம். அதனால ஃபாஸ்டிங்ல எந்த பவரும் இல்ல, ஃபாஸ்டிங்கோ ஒரு நல்ல சொன்ன மாதிரி ஒரு எக்ஸசைஸோ இல்ல வெயிட் லாஸோ இல்ல நம்ம ஒரு சில காரியங்கள் பாவத்துக்கு நம்ம சரீரத்துக்கு கொடுக்காம இருக்கிறது டினாயல் இல்லைங்களா, அதுக்கு இடம் கொடுக்காம நம்ம அதை ஒரு சில காரியங்களை செஞ்சு பார்க்கலாம், அது ரொம்ப உதவியா இருக்கும். ஏன்னா நம்ம மாம்சம் கேட்கிற சரீரம் கேட்கிற சில காரியங்களை நம்ம கொடுக்காம போகும்போது அதனோட இச்சையை வேர்லயே நம்ம அடிக்கிறோம், அடிக்கும் போது அது பலவீனம் அடைய ஆரம்பிக்குது. பாவம்ன்றது என்ன, பாவத்தை கொள்றதுன்னா என்னன்னு பார்த்துட்டு வரோம், வீக்னிங் ஆஃப் இன்டுவெல்லிங் சின் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். பழக்கமா நமக்குள்ள இருக்கிற இச்சையை பலவீனப்படுத்திட்டு வருது. ஒன்னு நம்ம அதை பலவீனப்படுத்தணும், இல்ல அது நம்ம ஆத்மாவை பலவீனப்படுத்திடும், ரெண்டு தான் நடக்கும். பாவத்தை நம்ம கொள்ளலன்னா அது நம்மள கொண்டுடும். ஆகவே முதலாவது என்ன பாக்குறோம், நம்முடைய சரீர பிரகாரமான சூழ்நிலைகள்னால பாவம் இருந்துச்சுன்னா சில முயற்சிகளை, இப்போ கெத்தோலிக்காரங்கெல்லாம் அதை ரொம்ப பயன்படுத்துவாங்க பாவத்தை கொள்றதுக்கு வந்து, ஃபாஸ்டிங்கோ உடம்பு அடிச்சுக்கிறதோ அப்படி இப்படி எல்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் நம்ம செய்ய வேண்டியதில்லை. ஆனா அவங்க தப்பா சில காரியங்களை பயன்படுத்துறத நம்ம ஒரு இதா நினைக்க கூடாது, கரெக்டான விதத்துல அதை பயன்படுத்தலாம், அதுக்கு ஆண்டவர் ஒரு சாதனமா அதை கொடுத்துருக்காரு. பழைய ஏற்பாடுலாம் நிறைய ஃபாஸ்ட் பண்ணுவாங்க, ஏன் ஃபாஸ்டிங் பண்றது, தங்களை ஒடுத்து ஆண்டவர்கிட்ட, ஏன்னா ஒரு 1 கோடி ரூபாய் வீடு கட்டிருக்கிற ஆண்டவர் 1 கோடி ரூபாய் வீடு கொடுக்கணும், அது கொடுத்தே கொடுக்கணும், இல்லை ஏதாவது அற்புதம் நடக்கணும், 24 நேரம் 21 நாள் ஃபாஸ்டிங், எதுக்காக ஃபாஸ்டிங்கு, ஆண்டவர் வீடை கொடுக்கணும் அதுக்காக இல்லை ஃபாஸ்டிங், எதுக்காக பண்ணணும், என்ன ஒடுக்கி ஆண்டவர்கிட்ட நான் என்னை என் சரீரத்தை நான் ஒடுக்குகிறேன் இல்லைங்களா. பரிசுத்தத்துல நான் வளரணும்ன்றதுக்காக ஃபாஸ்டிங் பண்றதுல தப்பே இல்லை இல்லைங்களா. இது இது ஜெயத்தை கொடுக்கும். அது ஒரு பாயிண்டா நம்ம பார்க்கணும் வரீங்களா. ரெண்டாவதாக பாவத்தை கொல்றது எப்படி? ஒரு நம்ம கவனிக்கணும், நம்ம வாழ்க்கையில எந்த சூழ்நிலைகள் நம்மள பாவத்துல கொண்டு போகுது இல்லைங்களா, அது கவனிக்கணும். எந்த சூழ்நிலைகள் எந்த நிலைமை நம்மள பாவத்துல கொண்டு போகுது அதை கவனிச்சு அதுக்கு விரோதமாய் நாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க ஆரம்பிக்கணும். எல்லா சூழ்நிலைகள் சரி, இல்ல ஏதாவது வழிகள், இல்ல யாரு கூடயாவது சேர்றோம், அவங்க கூட சேரும் போதெல்லாம் நம்ம தப்பு தான் செய்யறோம் அதை பார்க்கணும். இல்ல எந்த சந்தர்ப்பம் இல்ல ஏதாவது பாக்குறோம், அதை பார்க்க ஆரம்பிச்ச பார்த்தாவே பிரச்சனை தான் வரும். அதை பார்க்கறதுனாலயோ நம்ம நேரம் இல்லைங்களா, நம்ம நேரம் வாழ்க்கையில பார்த்தோம்னா நம்ம நேரத்தை எப்படி நம்ம இது பண்றோம், இந்த நேரத்துல தான் நான் உழுவுறேன் அதை கவனிச்சு அதுக்கு விரோதமா நம்ம ஜாக்கிரதையா இருக்க ஆரம்பிக்கணும் பாருங்களேன். எந்த எது எனக்கு விரோதமா சாதகம் எடுத்துக்குது அதை பார்த்து அதுக்கு விரோதமா நம்ம ஆரம்பிக்கணும். இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஒரு விதத்துல என்ன பாஸ்டர் நீங்க அப்படியே பேசிட்டே போறீங்க, இதெல்லாம் நாங்க செய்ய போறோம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா, நாங்க வெறும் கேட்டுதான் போவீங்க. ஒரு உடம்புக்கு ஒரு பிரச்சனைனா எவ்வளவு செய்யற, ஒரு அலர்ஜின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அலர்ஜினா இந்த பாருங்களேன், ஒரு அலர்ஜி ஏற்படுதுன்னா இந்த தண்ணிய குடிக்க கூடாது, இது சாப்பிட்டா அலர்ஜி வருது, அது சாப்பிட்டா இது வருது, இந்த பெட்ஷீட்டை யூஸ் பண்ணா அலர்ஜி வரும், மரத்துக்கிட்ட என்ன ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு சரீரம் ஆத்மா அதை விட ரொம்ப சீப்பானதா உங்க ஆத்மா, உங்க ஆத்மா வாழ்க்கை அதை விட சீப்பானதா? ஏன் அப்படி வாழ முடியாது? இதெல்லாம் செஞ்சேன்னா எனக்கு பிரச்சனை. சில பேர் முட்டை சாப்பிட்டா அவங்களுக்கு ப்ராப்ளம், முட்டை கிட்டேயே போகவே மாட்டாங்க. ஏன் அப்படி நம்மளால வாழ முடியாது? இதெல்லாம் செஞ்சேன்னா என்ன பிரச்சனைக்கு கொண்டு போகும், நான் செய்ய மாட்டேன், அது அலர்ஜி எனக்கு, என் ஆத்மாக்கு அலர்ஜி அப்படின்னு பாத்துக்கிட்டு ஏன் ஜாக்கிரதையா நம்ம வாழ முடியாது? யோசிச்சு பாருங்களேன். இல்ல நான் போய் உளுந்து உளுந்து உழுவேன்னா கடினப்பட்டு நம்ம விளைவுகளை தான் சந்திக்கணும். இதெல்லாம் எனக்கு வராது, அந்த சந்தர்ப்பங்களை கவனிச்சு நம்ம அதுக்கு விரோதமா ஜாக்கிரதையா இருக்கணும். இது என்ன உழுவ வைக்கணும், அதுக்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்க பார்க்கணும் பாருங்க. ஒரு வசனம் படிங்க, சங்கீதம் 101:3.
தீனான காரியத்தை என் கண்ணும் வைக்க மாட்டேன், வழிவிலகின்றவர்களின் செய்கையில் வெறுக்கிறேன், பற்றாது.
தீங்கான காரியம் எதையுமே என் கண் முன்னாடி நான் வைக்க மாட்டேன் பாருங்களேன். தீங்கான பாவம் ரொம்ப நம்மள தூண்டுறதே, நம்ம இச்ச ரொம்ப கொதிச்சு போறதே கண்ணுல இருந்து தான் இல்லைங்களா. தீங்கான காரியம் எதுவுமே என் கண் முன்னாடி வைக்க மாட்டேன் அப்படின்றார் பாருங்களேன். தீமையில தள்ளக்கூடிய காரியம் அது, எனக்கு அலர்ஜி, நான் அது இடம் கொடுக்க மாட்டேன். இன்னொன்னு யோபு எடுத்து படிங்களா, யோபு 31:1 பாருங்க, ரொம்ப ஃபேமஸ் வசனம். இந்த வசனம் எல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. யோபு 31:1 யார் எடுத்திருக்கீங்களோ நீங்க படிக்கலாம். பாருங்களேன், என் கண்களோடு என் கண்ணோடு நான் ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன், என் கண்ணோடு நான் ஒரு அக்ரிமெண்ட் பண்ணியிருக்கிறேன். என்ன? என் மனைவியை தவிர வேற யாரையும் தப்பான பார்வையில நான் பார்க்க மாட்டேன், ஒரு கன்னியான பெண்ணை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் பாருங்களேன். அது எவ்வளோ அது பரிசுத்தவான்கள் பண்ணியிருக்கிற காரியங்களை அப்படி வாழ்ந்துருக்கிறாங்க அவங்க. என் கண்ணோடு நான் ஒரு உடன்படிக்கை பண்ணினேன், யாரை பார்த்தாலும் ஒரு இப்படி நம்ம யோசிச்சுக்கலாம், ஒரு சப்ஸ்டிடியூஷன், ஒரு தெய்வீகமாக பார்க்குறது இல்லைங்களா, தெய்வீகமாக பார்க்குறது, ஹோலியா. கடவுளை அவங்கள பார்த்தா எப்படி பார்ப்பார்? நான் கடவுளுடைய புள்ள, கடவுளுடைய சாயலில் இருக்கிற, கடவுளுடைய கண்கள் மூலமாக நான் எப்படி அவங்கள பார்க்க முடியும் அப்படின்னு ஒரு பார்க்குற ஒரு பார்வையை நம்ம கற்றுக்கணும். இதெல்லாம் ஹோலினஸுக்கு வழி பாருங்களேன். அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாது. இன்னொன்று பாருங்களேன், இந்த எபேசியர் 4:28 படிங்களா.
திருடுகிறவன் நீ திருடாமல், குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து
திருடுகிறவன் இனி திருடாமல். பாருங்களேன், ஒரு பவுலு அப்போஸ்தலர்ங்க பாத்தீங்கன்னா அவங்க நமக்கு சொல்றது வந்து இவ்வளவு ஒரு அஞ்சாறு செர்மன் எடுத்து சொல்ல மாட்டாங்க, பாவம் செய்யாதீங்க, பாவம் செய்யாதீங்க, அவ்வளவுதான் பேச்சு. பாருங்களேன், திருடுகிறவன் இனி திருடாமல், அவ்வளவுதான். என்னங்க ஏதாவது எப்படி என்ன இதெல்லாம் ஒன்றும் சொல்லவே இல்லை. பாருங்களேன், திருடாத, இன்னுமே இன்னுமே செய்யாத. ஏன் ஒரு கிறிஸ்தவனுக்கு அது அப்படி வாழ முடியும்? பாருங்களேன், ஒரு கிறிஸ்தவனுக்கு அப்படி வாழக்கூடிய வல்லமை ஆவியானவர் கொடுத்துருக்கிறார். இனி செய்யாது, அவன் செய்யாத காரணம் அவனுடைய குறை தான். இனி திருடாமல் என்ன செய்யணும்? குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கும்படி வேலை செய்யணும். நம்ம என்ன செய்யணும்னா, பாவத்தை நம்ம செய்யற காரியத்துக்கு ஒரு சப்ஸ்டிடியூஷன் வாங்க. அந்த பாவத்தை நான் செய்யற பதிலு ஒரு நல்லதை நான் செய்ய கத்துக்கணும். பாருங்களேன், நம்ம நேரத்தை கூட எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கிறதுனால தான் பிசாசுக்கு கதவை திறந்து வைக்கிறதே வாழ்க்கை. நம்ம எல்லாம் வாழ்க்கையில ஒரு பிஸியான ஆளுங்களா ஏன் மாறக்கூடாது? நான் ஏதாவது ஆண்டவருக்காக செய்வேன் இல்லைங்களா, எனக்கு ஒரு டைம் இருந்தா. இப்ப பாருங்க, என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப பிஸியான ஒரு வாழ்க்கை, நானா தான் தேர்ந்தெடுத்துக்கிட்டேன். ரொம்ப பிஸியான எனக்கு ஒரு வேலை இதுன்னு வேற டைம் இருந்தா ஆண்டவருடைய காரியங்களை செய்வோம் அப்படின்னு ஒரு ரொம்ப பிஸி. அப்படி நம்ம ஆண்டவருக்கு ஏதாவது ஒரு செய்யறதுக்கு சப்ஸ்டிடியூஷனா செய்ய பார்க்கணும். ரொம்ப சோம்பேறியா ஒண்ணுமே செய்யறதுக்கு இல்ல, எதுவுமே பண்றதுக்கு இல்ல, ஒரு ப்ரோ பிளானே இல்லைன்னா தான் என்ன ஆகுறது? பாவங்களுக்கு இடம் வர்றது. இது தாவீது இல்லைங்களா, அவர் வேலை செய்ய வேண்டிய நேரத்துல என்ன பண்ணாரு? கொஞ்சம் ரிலாக்ஸா ஒரு லீஜரா லீவ் எடுத்துட்டு மேல போனார், அதான் பிரச்சனை இல்ல மாட்டிக்கிட்டார். அந்த மாதிரி தான் நான் பார்க்கணும். திருடுகிறவன் திருடாமல் என்ன செய்யணும்? நியாயமா வேலை செய்யணும், குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கும்படி வேலை செய்யணும். நம்ம வாழ்க்கையிலையும் அந்த பாவம் நம்ம செய்யற பாவங்களுக்கு நல்ல காரியங்கள், அதுக்கு விரோதமான நல்ல காரியங்களை நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். பாருங்களா, ஒன்னொன்னுக்கும் சப்ஸ்டிடியூஷன் செய்ய ஆரம்பிக்கணும். ஏதாவது ஆண்டவருடைய காரியங்களுக்கு நம்ம செய்ய முடியுமா? இது செய்யறதுனால அழியதானே போறோம், இதனால பாவம் தானே வருது, அதனால இதுக்கு இடம் கொடுக்க கூடாது என்பதற்காக நம்ம சப்ஸ்டிடியூஷனா தேடிக்க பார்க்கணும். அது ஒன்னொன்னும் நம்ம கேஸ் டு கேஸ் பார்க்கணும். சரி, மூணாவதாக பாவத்தை கொல்ற பொதுவான டைரக்ஷன்ஸ் பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். மூணாவதாக நமக்கு ஆரம்பத்தில் பாவ ஆசைகள் தோண்டும் போது அதுக்கு விரோதமாக பயங்கரமாக நம்ம எந்திரிக்கிறோம். ஆரம்பத்தில் கவனிச்சுக்காங்களேன், நமக்கு ஆரம்பத்திலேயே ஒரு தப்பான சோதனை டெம்டேஷன் வரும்போது ஆரம்பத்திலேயே முடிச்சுக்கணும். எந்த அளவுக்கு முடிச்சுக்கணும்னா, அந்த பாவம் கர்ப்பம் தரித்து என்ன யாக்கோபுல வருது இல்லைங்களா, பாவமானது கர்ப்பம் தரித்து அதுக்கப்புறம் ஒரு யாக்கோபு படிங்களா, அது 1:14. அந்த ப்ராசஸ் நமக்கு ஏன் சொல்லி இருக்கிறார் அவரு? 1:14,
அவனவன் தன் தன் சுய இச்சையினால இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். இன்று இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும்.
பாருங்களேன், அந்த ப்ராசஸ் அவர் சொல்லி இருக்கிறாரு. இச்சையானது இப்படி செஞ்சு அதுக்கு ஸ்டெப் ஸ்டெப்பா போவோம்னு அவர் சொல்லி இருக்கிறாரு. நம்ம என்ன செய்யணும்? அது ஆரம்பிக்கும் போதே அதுக்கு விரோதமா பயங்கரமா எந்திரிச்சு அதை அடக்க பார்க்கணும், அதை ஒழிக்க பார்க்கணும். எந்த மாதிரி ஒழிக்க பார்க்கணும்? அது ஆரம்பிச்சு அது முழுசா நம்மளை கெடுத்து விட்ட மாதிரி நம்ம எந்திரிக்க பார்க்கணும். ஆரம்பத்திலேயே நம்ம அதுக்கு விரோதமா எந்திரிக்கலன்னா கடைசியில ஒண்ணுமே செய்ய முடியாது. பாத்துக்கோங்களேன், ஒரு டேமு சின்ன ஓட்டையா இருக்கும் போதே அது மூடிட்டா ரொம்ப ஈஸியா மூடிடலாம். அது கொஞ்சம் ஓட்ட பாவத்துக்கு லிமிட் வைக்க முடியாது. ஒண்ணு தெரிஞ்சுக்காங்க, இவ்வளவுதான், அதுக்கு மேல நான் போக மாட்டேன்னு பாவத்துக்கிட்ட ஒண்டி நெருப்பு கிட்ட விளையாட முடியுமா? விளையாடவே முடியாது. நம்ம ஒரு பழையடு ஸ்டெப்பு கொடுத்தோம்னா 10 ஸ்டெப்பு நம்மளை கூட்டு போயிடும். அதனால இவ்வளவுதான், கொஞ்சம் தானேன்னு நம்ம இடம் கொடுத்தோம்னா அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அது எப்படி நம்மளை கெடுத்து குலைச்சி சீர்குலைக்க வைக்கும்? அது குலைக்க வச்ச மாதிரி ஆரம்பத்திலேயே, அப்புறம் குலைச்ச பிறகு அப்புறம் எந்திரிச்சு எப்படி ஐயோ புயோ கத்துறோம், அது ஆரம்பத்திலேயே கத்துறோம். ஆரம்பத்திலேயே இது அங்கதான் போவோம், ஆரம்பத்திலேயே அதுக்கு இடம் கொடுக்காம பாருங்களேன். ஒவ்வொன்றும் ஒருத்தர் சொல்றாரு, ஒரு அசிங்கமான இச்சைய கேட்டு பாரு, உனக்கு என்ன வேணும்னு கேட்டு பாரு. சின்ன இச்சை வருது, அதுக்கு என்ன வேணும்னு கேட்டு பாரு. உன்னை ஒரு பெரிய வேசியா காரணம் மாத்தி உன்னை அசிங்கமான நிலைக்கு கொண்டு போகணும் தான் அதனோட ஆசை நோக்கம். ஒரு பொறாமைய கேட்டுப்பாரு, என்ன எனக்கு பொறாம வரையே உனக்கு என்ன வேணும்னா உன்னை ஒரு கொலகாரனா மாத்தணும், அதுதான் எனக்கு ஆசை. அதுக்குதான் அது வருது. பாருங்களா, சின்ன பாவம், பாவம் அப்படித்தான் ஆரம்பிக்கும் போது சின்னதா வருது, ஆனா நம்மள பெரிய காரியத்துக்கு கொண்டு போகுது. நம்ம அதனோட ஆபத்தை அறிஞ்சவங்க நம்ம என்ன செய்யணும், அது ஆரம்பத்துல வரும்போதே அது பெருசா செஞ்சிட்ட மாதிரி எந்திரிச்சு அதை அடக்க பார்க்கணும். இவ்வளவுதானே விட்டோம், முடிஞ்சு கதை, அது அதை பார்த்துக்கணும். ஓகே, ரொம்ப அது ரொம்ப முக்கியமானது. சரி, இப்போ சில குறிப்பான காரியங்களை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நமக்கு இருக்கிற நேரத்தில் வேகமா பார்ப்போம். ரோமர் 8:13 நம்ம ஆரம்பத்தில் படித்த வசனம் அதான், அதான் ரொம்ப ஃபேமஸ் வசனம். பாவத்தை கொள்ளுவதுன்றதே வந்தது அந்த வசனத்துல இருந்து தான். என்ன போட்டிருக்க அந்த வசனத்தில், நீங்கள் ஆவியை கொண்டு சரீரத்தின் கிரியைகளை கொன்னால் பிழைப்பீர்கள். நம்ம பிழைக்கணும்னா பாவத்தை கொல்லணும். அதை எப்படி கொல்லணும், ஆவியை கொண்டு கொல்லணும். இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். பாருங்களேன், இப்போ இது வரைக்கும் பொதுவாக சொன்னதெல்லாம் பொதுவாக நம்மளே செய்யலாம், ஆனால் ஆவியை கொண்டு செய்யறதுல தான் நிரந்தர வெற்றியே நமக்கு கிடைக்க முடியும். எப்படி செய்யறது ஆவியை கொண்டு, இதை எனக்கு கூட யோசிக்கணும். நீங்கள்லாம் ஆவியை கொண்டு நம்ம பாவத்தை கொல்லணும்னா ஆவியை கொண்டு தான் கொல்ல முடியும், வேற இல்லைனா உலகத்தில் கொல்லவே முடியாது. எப்படி ஆவியை கொண்டு கொள்றது, அதை புரிஞ்சுக்க. பவுல் வந்து ஒரு காரியத்தை வந்து ரொம்ப விளக்கி ஒரு இடத்துல சொல்ல மாட்டார். அவர் அதுக்கு முன்னாடியே எங்கன்னா க்ளூ கொடுத்துருப்பாரு, பின்னாடி க்ளூ கொடுத்துருப்பாரு, அது ஒரு டெர்மினாலஜி அங்கே யூஸ் பண்ணுவார். ஆவியை கொண்டு பாவத்தை கொள்ளுங்க, அப்போ நீங்க பொழைச்சிக்குவீங்கன்றார். எப்படிங்க ஆவியை கொண்டு கொள்றது, பாருங்க 5வது வசனத்துல அதுக்கு ஒரு க்ளூ இருக்கு. அதே அதிகாரத்தில் பாருங்களேன் எப்படி பாவத்தை கொள்ளுவது. ஒரு க்ளூ என்ன வருதுன்னா, நம்ம நம்மளுடைய மைண்ட வந்து ஆவிக்குரிய காரியங்கள்ல வைக்கணும். செட் யுவர் மைண்ட் ஆன் திங்ஸ் ஆஃப் தி ஸ்பிரிட். பாவத்தை நம்ம எப்படி கொள்றது, ஆவியை கொண்டு எப்படி கொள்றது, முதலாவது ஸ்டெப் என்ன, ஆவிக்குரிய காரியங்கள்ல, ஆவிக்கேற்ற காரியங்கள்ல நம்ம மைண்ட வைக்கணும்ன்ற, ஆவிக்கேற்ற காரியங்கள்ல. கொஞ்சம் கவனமா கேளுங்க, ஒருவேளை கன்ஃபியூஸ் ஆயிரலாம் நீங்க. இது கஷ்டமான ஒரு காரியத்தை, ஒரு நிறைய எழுதுன ஒரு காரியத்தை நான் சுருக்கமா சொல்ல பாக்குறேன் உங்களுக்கு. ஆவிக்குரிய காரியங்கள்ல நம்ம மைண்ட வைக்கணும். ஆவிக்குரிய காரியங்கள் எது, த திங்ஸ் ஆஃப் தி ஸ்பிரிட் எது. 1 கொரிந்தியர்ல என்ன போட்டிருக்குன்னா, நாங்கள் எழுதி இருக்கிற காரியங்கள் வந்து ஆவியானவர் எங்களுக்கு வெளிப்படுத்தி ஆவிக்குரிய காரியங்களை உங்களுக்கு எழுதியிருக்கிறோம் அப்படின்னா, ஆவிக்குரிய காரியங்களை நம்ம மைண்ட் வைக்கணும்னா எதை குறிக்குது, வேத வசனத்தை குறிக்குது. ஆண்டவருடைய அப்போஸ்தலருங்க ஆவி பரிசுத்தாவியை கொண்டு நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற வேத வாக்கியங்கள் தான் ஆவிக்குரிய காரியங்கள். பாருங்களேன், தி திங்ஸ் ஆஃப் தி ஸ்பிரிட் வந்து அதுதான். வேதம் முழுவதுமாவே நமக்கு என்ன சொல்லப்படுது, பாவத்தை கொள்றதுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா, வேத புத்தகம் தாங்க. என்னுடைய பர்சனல் லைஃப்லயோ உங்களுடைய பர்சனல் லைஃப்லயோ நீங்க சாட்சி கொடுக்கலாம், எந்த மனுஷன் பைபிளை ரெகுலரா ஒழுங்கா படிக்கிறானோ அவன் வாழ்க்கையில பாவம் குறைஞ்சுகிட்டே இருக்கும். எந்த மனுஷன் பைபிளை படிக்கிறத விட்டுறானோ இல்ல குறைஞ்சு குறைஞ்சு போதோ, நம்ம வாழ்க்கையில பாருங்களா, எப்பெல்லாம் நம்ம ரொம்ப பைபிள் ஒழுங்கா படிச்சிருக்கிறோமோ அப்பெல்லாம் நம்ம வாழ்க்கையில பாவங்கள் ரொம்ப குறைவா இருக்கும். எப்பெல்லாம் என் வாழ்க்கையிலயோ நம்ம பாக்குறேன், எப்பெல்லாம் ஒரு வாரமோ ரெண்டு வாரமோ ரெகுலரா பைபிளை படிக்கிறத விட்டுறதோ, நம்மள அணக்கொண்டா கொஞ்சம் கொஞ்சமா எந்திரிக்க ஆரம்பிக்கும். வேற ரகசியமே இல்ல, ரகசியமே இல்ல. வேத புத்தகம் பைபிள்ல இட் இஸ் த சோட் ஆஃப் த ஸ்பிரிட். ஆவிக்குரிய காரியங்கள்ல நம்ம மைண்ட வச்சு வச்சாதான் பாவத்தை நம்ம கொல்ல முடியும்ன்ற. இன்னொரு வசனத்துல எபேசியர் 6:17 தேவ சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். அதாவது வாருக்கு போகும்போது ஒரு சோல்ஜர் வந்து அவனுடைய வஸ்திரத்தை எல்லாம் போட்டுக்குவான். போட்டுக்கும் போது அதுல ஒரு வஸ்திரத்தை அவர் என்ன சொல்றாரு, அவருடைய வெப்பனை 6:17 படிங்களா,
ரட்சணையும் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள்.
தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம், பாருங்களேன், ஆவியின் பட்டயம் இங்க பாருங்களேன், அது கரெக்டா வருது. ஆவியின்குரிய காரியங்களை உங்க மனதை வைங்கன்னும் போது ஆவியின் பட்டயம் எது, தேவ வசனம் தான். அங்க போட்டிருக்கிற எல்லா ஹெல்மெட்டை பத்தி போட்டிருக்கு, ஷூஸ பத்தி போட்டிருக்கு, நமக்கு பிரஸ்ட் பிளேட்டை பத்தி போட்டிருக்கு, அது எல்லா வஸ்திரங்களை விட ஒரு அஃபென்சிவ். நம்ம மத்தவங்களை போய் தாக்கக்கூடிய ஒரே வெப்பன் வந்து ஆவியின் பட்டயம் தான். வேற எல்லாமே நம்மளை தற்காத்து கொள்ளக்கூடிய வெப்பன்ஸ், ஆனா பட்டயம் ஒண்ணுதான் மத்தவங்களை போய் தாக்கி அவங்கள கொல்ல முடியும். எதை கொல்ல முடியும்? பாவத்தை கொல்றதுக்கு இந்த உலகத்துல ஆண்டவர் கொடுத்த ஒரே வெப்பன் எது தெரியுமா? வேத வசனங்கள் தான். பாருங்களேன், ஆவியின் பட்டயம் அதுதான் நமக்கு சொல்லப்படுது. ஆவியின் பட்டயம், பாவத்தை நம்ம கொல்லணும்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு ஒரு வெப்பன் வேத வசனம். அதுதான் நம்ம பார்க்கலாம். நம்ம ஆவிக்குரிய காரியங்களை நம்ம மைண்டை பயன்படுத்துறது தான் வேத வசனத்தை நம்ம பயன்படுத்துறது இல்லைங்களா. ஆவியை கொண்டு பாவத்தை நீங்க கொல்லுங்க, ஆவியின் மூலமா கொல்லுங்கன்னா வேத வசனத்தை எடுத்து பயன்படுத்துறது. இன்னொரு வசனம் படிப்போம், சங்கீதம் 119:11, Psalms 119:11.
நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இதயத்தில் வைத்து வைத்தேன்.
சிம்பிள் இல்லைங்களா. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு நான் என்ன செய்யணும்? உன் வார்த்தையை என் இதயத்தில் காத்து வைத்தேன். பாருங்களேன் போட்டிருக்கு. ஆகவே பாவத்தை கொள்ளுவது முதலாவது படி என்னன்னா வேத வசனத்தை ரெகுலரா நம்ம போஷிக்கிறவர்களா இருக்கும், ரெகுலரா சாப்பிடுறவங்களா இருக்கும். அதை ரெகுலர் டயட்டா நம்ம சாப்பிட்டோம்னா நமக்குள்ள இருக்கிற பாவ இன்ஃபெக்ஷன் குறைஞ்சிட்டு போறத நம்ம நீட்டா அறிய முடியும். ஃபுல்லா ஒருத்தருக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, என்ன பண்ணுவாங்க? கூட்டு போய் அவரை ஃபுல்லா ஆன்டிபயோட்டிக்கு குளுக்கோஸ் ஏத்துவாங்க. நம்மளும் அப்படி இன்ஃபெக்ட் ஆன மனிதர்களா முதல்ல உணரணும். வி ஆர் இன்ஃபெக்டட் பை சின். நமக்கு டெய்லி ஒரு 10 minutes டோஸ் வேத வசனம் டோசேஜ் எடுத்துக்கலன்னா நம்ம இன்ஃபெக்ஷன் குறையாது. என்னைக்கு எடுத்துக்கலையோ அன்னைக்கு இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தி ஆயிரும். சுகர் எடுக்கிறவங்க அந்த எடுக்கிறவங்க ரெகுலரா மருந்து எப்படி எடுத்துக்கிறீங்க? நீ வியாதின்னு உணர்ந்தா தான் அந்த மருந்தை எடுத்துக்குவேன். பாருங்களேன், எப்போ நம்ம வேத வசனத்தை அதிகமா நம்ம எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்குள்ள அது அது வந்து கொண்டுடும். ஒரு பாய்சன் உள்ள இருக்கிற பாவத்தை பாய்சன் பண்ணி கொண்டுகிட்டே போகும். நிறைய கற்பாம்பூச்சி ஒரு இடத்துல இருக்குன்னா அந்த ஹிட்டு எங்க வீட்டுல இருந்துச்சு ஒரு இடத்துல, அந்த ஹிட்டை வாயின்னு போய் அப்படியே அடிச்சோம்னா என்ன ஆகுது? பிசுன்னு அப்படியே துடிச்சு எல்லாம் வெளியெல்லாம் ஓடி வருது, பயோ குயோன்னு துடிச்சு போய் செத்துருது. அதே மாதிரி தான் வேத வசனத்தை ரெகுலரா நம்ம அடிக்க 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 நமக்குள்ள ஃபுல்லா கற்பாம்பூச்சி இருக்கு, ஃபுல்லா அசுத்த எண்ணங்கள் இருக்கு, பாவங்கள் இருக்கு, பொறாமைகள் இருக்கு, ஏதாவது கல்லர் குகைகளா இருக்கு இதயங்கள். அதெல்லாம் மாறணும்னா வேத வசனமாகிய ஹிட்டை நம்ம அடிச்சுக்கிட்டே இருக்கணும், டெய்லி அடிக்கணும். அது என்ன? டெய்லி அடிக்கணும், டெய்லி நம்ம சாகுற வரைக்கும் டோசேஜ் எடுத்துக்கிட்டா தான் பொழைக்க முடியுமே தவிர. பாருங்களா, அதான் நம்ம பார்க்கணும். வேத பட்டயம்ன்ற தட் இஸ் த வெப்பன் டு கில் சின். டெய்லி நம்ம மெடிடேட் பண்ணும்போது பரிசுத்தாவின் பவர் நம்ம வாழ்க்கையில வர்றத நம்ம உணரலாம். அது ரொம்ப முக்கியம், புரியுதுங்களா? அது முதலாவது ஒரு குறிப்பா, ஆவியை கொண்டு பாவத்தை நீங்கள் கொல்லுங்கள், ஆவியின் மூலமா கொல்லுங்கன்னும் போது நம்ம மைண்டை வேத வசனத்துல வச்சா தான் நம்ம அதை கொல்ல முடியும். அப்பத்தான் ஆவியின் பவர் நமக்குள்ள ஃப்ளோ ஆகும். இன்னொரு ஒரு பாயிண்டும் இருக்கு, வெறும் வேத வசனத்தை படிக்கிறது மாத்திரம் இல்லை, எவ்வளோ பேர் படிக்கிறாங்க ஆனா வாழ்க்கை ஒண்டி மாறாது, அப்படி இல்லை. வெறும் வேதனை சொல்லிட்டாரு பாஸ்டர் வேத வசனத்தை படிக்கணும்னு 5 நிமிஷம் எடுத்து படிச்சு முடிச்சுட்டு போறது இல்லை, எப்படி படிக்கணும்ன்றதும் வேற இருக்கு. பாவத்தை கொல்ற பவர் வந்து பரிசுத்தாவி வேத வசனத்தின் மூலமா நமக்குள்ள ஊத்தணும்னா அதுக்கு இன்னொரு விஷயமும் இருக்கு. என்ன இருக்கு? Galatians 3:5 படிங்களா, கொஞ்சம் பாயிண்ட் பாயிண்டா நம்ம பார்க்கணும். அங்க நல்லா வளர்ந்த ஒரு சபைக்கு பவுல் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் எடுத்து சொல்றாரு. 3:5 படிங்க.
அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர், அதை நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வினாலேயோ எதினாலே செய்கிறார்? அப்படியே அப்ரஹாம் தேவனை விசுவாசம்.
சரி, இதுல பாத்தீங்கன்னா நீங்க நியாயப்பிரமாணத்துல பொழைச்சிங்களா, நியாயப்பிரமாணத்தின் மூலமா ரட்சிக்கப்பட்டீங்கன்னா, இன்னொரு ஒரு வார்த்தை வருது, விசுவாச கேள்வி. பாருங்களா, அது அந்த மாதிரி வார்த்தை நான் கவனிச்சது இல்லை. விசுவாச கேள்வி, ஹியரிங் பை ஃபேத், விசுவாச கேள்வி அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? விசுவாச கேள்வி தான். நம்ம எதை கேட்கறதும் எதை படிக்கிறதும் வந்து விசுவாசத்தின் மூலமா படிக்கணும், அப்பதான் அது நமக்கு பயனுள்ளதா இருக்கும். ஒரு பிரச்சனை நம்ம கிட்ட என்னன்னா, விசுவாசத்துக்கும் நமக்கும் ரொம்ப தூரம். நம்ம கிட்ட இருக்கிற பெரிய ப்ராப்ளம், ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படாதது காரணம் என்ன? விசுவாசம் இல்லை. இன்னொன்னு சொல்ல, அவர் கிறிஸ்தவ பரிசுத்தவாவது காரணம் அவனுக்கு விசுவாசம் இல்லாததுனால. விசுவாசத்துக்கும் நமக்கும் ரொம்ப தூரம். ஆண்டவர் அடிக்கடி மனிதர்களை சீஷர்களை பார்த்து திட்டினது என்ன? அற்ப விசுவாசிகளே, அற்ப விசுவாசிகளேன்னு பார்த்து திட்டினார். ஏன்? நமக்கு வந்து எல்லாம் பார்க்கறதே தான் போச்சு, பார்க்கணும், கண்ணில் தெரியணும். விசுவாசிக்கிறதுன்றது நமக்கு வரவே வராது. அந்த வித்தை பாருங்களேன், எப்போ வருது ஒரு பாவிக்குன்னா, தன் பாவத்தை ஆழமா உணர்ந்து கதியே இல்லைன்னும் போது தான் அவனுக்கு வருது இல்லைங்களா? அதே மாதிரி நமக்கும் ஒரு கிறிஸ்தவனாக நம்ம பாவ குற்ற பாரத்தை உணர்ந்து, இதுல இருந்து நான் தப்புல, நான் வழியே இல்லை, வேற வழியே இல்லைன்ற இக்கட்டுல நம்ம வரும்போது தான் நமக்குள்ள அடங்கியிருக்கிற அந்த விசுவாசம் ஃபோர்ஸே வல்லமையா வெளியே வர்றது. பாருங்க, ஒரு கிறிஸ்தவனாகவும் இதுல நம்ம என்ன பார்க்கணும், ஒரு பாயிண்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு கிறிஸ்தவ ஒருத்தர் அழகா சொன்னாரு, ஒரு கிறிஸ்தவன் எப்படி ரட்சிக்கப்படுறானோ அதே விதத்துல தான் அவன் பரிசுத்தம் ஆவது. எப்படி ஒரு கிறிஸ்தவன் எப்படி ரட்சிக்கப்படுறான்? விசுவாசித்து இல்லையா, தான் பாவி என்பதை உணர்ந்து, தன்னுடைய பாவத்தை உணர்ந்து அவன் என்ன பண்றான்? நான் ஒரு பாவி, ஆண்டவரேன்னு இயேசு உடைய வாக்கு தத்துவத்தை காஸ்பல்ல நம்புறான். அவர் என்ன மன்னிக்கிறார், என் பாவ தண்டனை எல்லாம் மன்னிக்கிறாரு. நான் ஒரு வாக்கு தத்துவங்களை நம்புறதுனால அவன் ரட்சிக்கப்படுறான். ஒரு பரிசுத்தம் ஆவறதும் அதே விதத்துல தான், விசுவாசத்தினாலே. அதனால தான் விசுவாச கேள்விகள்னால தான் நீங்க வளர முடியும்ன்றார். நம்ம வேதத்தை படிக்கும் போது பாருங்க, பரிசுத்தாவியின் மூலமா, பரிசுத்தாவி பாவத்தை கொள்ற பவர் நம்ம வாழ்க்கையில வரணும், அதன் மூலமா நம்ம பாவத்தை கொல்லணும்ன்ற பவர் நம்ம வாழ்க்கையில இருக்கணும்னா, அவர் பவர் அவர்கிட்ட இருக்கு. நம்ம வந்து விசுவாசம், அவரு ஒரு பிளக் கரண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிளக். அங்க கரண்ட் இருந்துச்சுன்னா எனக்கு ஏதாவது யூஸ் ஆகுமா? எனக்குள்ள அந்த கரண்ட் வரணும்னா என்ன செய்யணும்? ஒரு ஒரு பிளக்க வைக்கணும் இல்லைங்களா. அந்த பிளக் போய் அதுல கனெக்ட் ஆனா தான் அந்த கரண்ட் ஃப்ளோ ஆக முடியும். அதே மாதிரி அங்க பவர் இருக்கு, நிறைய பவர் இருக்கு. அந்த பவர் எனக்கு வரணும்னா விசுவாசம்ன்ற பிளக்க நான் யூஸ் பண்ணி அந்த சாக்கெட்ல போட்டா தான் வர முடியும். அதனால தான் விசுவாச கேள்வியினால் நம்ம வேதத்தை, வேதத்துல நம்ம மைண்ட வச்சாதான் நம்ம பொழைக்க முடியும்ன்றார். அந்த வேதத்தை படிக்கிறதும் விசுவாசத்தின் மூலமா. நான் பாவி, என்னுடைய குறைகள் இருக்கு, எனக்கு எவ்வளவு கிருபை தேவை, அந்த குறைகள் எல்லாம் நீக்கக்கூடிய தேவ வார்த்தை எனக்கு முன்பதாக இருக்கிறதுன்னு நம்பிக்கையோடு, ஆர்வத்தோடு, விசுவாசத்தோடு அது படிக்கும் போது தான் அந்த ஹோலி ஸ்பிரிட் பவர் எனக்கு கிடைக்குது பாவத்தை கொல்லும்படி. ரோமமான வேதத்தை படிக்கிறது இல்லை, புரியுதுங்களா? அந்த விகரஸ் பவர் பாவத்தை என்கிட்டயே வர முடியாத அளவுக்கு வல்லமையா என்ன காக்கக்கூடிய பவர் எனக்கு எப்படி கிடைக்குது? நமக்கு கிரியைகள்னால இல்ல, விசுவாசத்தினாலேயே அப்படின்னு பாக்குறோம். பாருங்களேன், அது ரொம்ப முக்கியம். பாவத்தை நம்ம போராடி அதை கொல்லணும் அப்படின்னா நம்ம எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை நம்பித்தான் ரட்சிக்கப்பட்டோம். அதே மாதிரி பாவத்தை நம்ம கொல்றதும் ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை நம்பினா தான் நம்ம கொல்ல முடியும். அப்படித்தான் கொல்ல முடியும். ஏன் இப்படி கடவுள் வச்சிருக்கிறாருன்னு பார்த்தோம்னா, பாருங்களேன், அதனோட இது ஒருவேளை குழப்பமா இருக்கலாம் உங்களுக்கு. ஏன் இப்படித்தான் வைக்கணும், இப்படி இருந்துச்சுன்னா எவ்வளவு நல்லா இருந்துச்சு. ஆண்டவரே, நான் பாவத்தை கொல்ல வேண்டும், ஆகவே எனக்கு நீங்கள் இன்னைக்கு உதவி செய்யுங்கள், பாவமே வராதபடிக்கு எனக்கு உதவி செய்யுங்கள். இந்த விசுவாசம் விசுவாசம்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டம், எனக்கு இன்னைக்கு பாவமே வராம நீங்க எல்லா பாவத்தையும் கொண்டுடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா பண்ணிருக்கலாம் ஆண்டவர் இல்லையா. பாவமே கொண்டு ஆண்டவரே திடீர்னா ஆண்டவரே அப்படின்னு பாவம் எல்லாம் கொண்டு இருக்கலாம் ஆண்டவர். ஏன் அப்படி செய்யாம விசுவாசத்தின் மூலமா தான் நம்ம பாவத்தை கொல்ல முடியும்னு அவர் வச்சிருக்கிறார். வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா தான் அவர் புரிய முடியும். கஷ்டமானது தான் புரிஞ்சுக்காங்க. ஏன்னா ஆண்டவர் எதை செஞ்சாலும் இயேசு கிறிஸ்து மகிமைப்படும்படிக்கு தான் அவர் செஞ்சிருக்கிறார். பரிசுத்தாவி இந்த உலகத்துல வந்தது எதுக்கு வந்தார்? அவருடைய பணி என்ன? படிங்களே யோவான் 16:13. பரிசுத்தாவி எதை செஞ்சாலும், யாருக்கு பவர் கொடுத்தாலும், அவர் என்ன செய்யறதுக்கு பவர் கொடுக்கிறாரு? 16:13
சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார்.
பாருங்களேன், பரிசுத்தாவி எதை செஞ்சாலும், எங்க என்ன வேலை செஞ்சாலும், அவர் எங்கத்தான் வேலை செய்வாருனா, இயேசுவை மகிமைப்படுத்துற இடத்துலதான் அவர் வேலை செய்வார். அவருடைய எஃபெக்ட் அங்க வரணும், அதுதான் அவருடைய நோக்கம். அதனாலதான் ஆண்டவர் நமக்கு பாவத்துல வெற்றி வரணும்னா, ஒருவேளை ஜெபம் பண்ணி நம்மளா சுயமா வெற்றி பெற்றிருந்தோம்னா, அது இயேசுக்கு மகிமையா போயிருக்க முடியுமா? இயேசுக்கு மகிமையா போயிருக்க முடியாது. பாருங்களேன், கடவுள் நம்மளுக்கு நம்ம ஜெபம் பண்ணி ஆண்டவர் வெற்றி கொடுத்திருந்தாருன்னா, அது இயேசுக்கு மகிமையா முடியுமா? முடியாது. இயேசு நம்ம பரிசுத்தத்தின் மூலமா இயேசு மகிமை பெறணும்னா, நம்ம பாவத்தை கொள்றது வந்து இயேசுவை மகிமைப்படுத்துறதுல முடியும். அது எப்படித்தான் முடியும்? அது எப்படித்தான் முடியும்னா, நம்ம பாவத்துல வெற்றி கொள்றது வந்து இயேசு காஸ்பல்ல அவர் கொடுக்கிற வாக்கு தத்தங்களை நம்ம நம்பும் போது. விசுவாச கேள்வி இல்லைங்களா, அதான் வருது. விசுவாசத்தின் மூலமா இயேசுடைய நம்பிக்கை, இயேசு நமக்கு என்ன செய்யறாரு, அவருடைய வல்லமை, அவர் ரத்தம் வந்து அவர் சிலுவையில மறித்து நமக்காக ரட்சிப்பு மாத்திரம் சம்பாதிக்கல, நம்முடைய பரிசுத்தமாக்குதலும் அவர் சம்பாதிச்சிருக்கிறார். அவருடைய ரத்தத்துல தான் இருக்கு வல்லமை, அவர்கிட்ட தான் இருக்கு வல்லமை. அந்த வல்லமைய நம்ம வாங்கிக்கிறதுக்கு ஹோலி ஸ்பிரிட் தான் உதவி செஞ்சு, இயேசுவை மகிமைப்படுத்துறது தான் ஹோலி ஸ்பிரிட் இருக்கிறார். அதனாலதான் நம்ம என்ன செய்யணும், அதனாலதான் சொன்ன, எப்படி நம்ம ரட்சிக்கப்பட்டோம், பாவியாக உணர்ந்து ஆண்டவர்கிட்ட போய் அவர் வாக்கு தத்தங்களை காஸ்பல்ல நம்பணுமோ, அதே மாதிரி பரிசுத்தமாக்குறதோ எப்படி தெரியுங்களா, அதே மாதிரி தான் நாம் பாவிய நம்முடைய பாவத்தின் பவரை உணர்ந்து, அதோட ஆபத்தை உணர்ந்து இயேசுகிட்ட ஓடணும் இல்லைங்களா. அவர் காஸ்பல்ல கொடுக்கிற வாக்கு தத்தங்களை நம்ம நம்பும் போதுதான் நமக்கு அதன் மூலமா பரிசுத்தாவி வேலை செய்யற இல்லைங்களா, அதன் மூலமா வேலை செய்து அப்பதான் என்ன நடக்குது, இயேசுக்கு மகிமை கிடைக்குது. ஏன்னா நமக்கு ரட்சிப்பையும் பரிசுத்தமாக்குதலையும் சம்பாதிச்சவர் இயேசு. அப்பதான் நம்ம பாவத்தை, அப்போ ஆவியின் மூலமா அப்படி நம்ம பாவத்தை கொள்ளும் போது அதோட விளைவு என்ன வருது, இயேசுக்கு தான் மகிமை வருது. அதனாலதான் அதோட ரூட்டே ஆண்டவர் எப்படி வச்சிருக்காரு, விசுவாசம். விசுவாசம்னு வைக்கும் போதே அது நான் இல்ல அவர் இல்லைங்களா, என்னை பார்க்கறத விட்டுட்டு அவர் மேல என் நம்பிக்கை போகுது. அதன் மூலமா தான் நமக்கு ரட்சிப்பு வந்துச்சு, அதன் மூலமா தான் பரிசுத்தமாக்குதலும் நமக்கு வர முடியும். அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆகவே இது தொடர்ந்து பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம், அவருடைய ரத்தம் தாங்க பாவத்துல கஷ்டப்படுற ஆத்மாங்களுக்கு மருந்து, பெரிய மருந்து. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு இதை எப்படி செய்யறது, பிராக்டிக்கலா ஒரு ரெண்டு சஜஷனை பார்த்துட்டு நம்ம முடிப்போம். இதை எப்படி இங்க செய்யறது, எப்படி செய்யறதுன்னா, இப்படி நம்ம வாழ கத்துக்கிட்டோம்னா, நம்ம கிறிஸ்தவங்களாக என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா, நம்ம கிறிஸ்தவர்களாக வேத வசனத்துல நம்மளுடைய மைண்ட் ஆவிக்குரிய காரியங்களை வைக்கணும். அந்த வேத வசனத்தை படிக்கிறதும் இப்ப மத்தேயோ நம்ம படிக்க போறோம் இல்லைங்களா. மத்தேயோ படிக்கும் போது இயேசு கிறிஸ்துவோடைய பவர், அவருக்கு இருக்கக்கூடிய வல்லமை, அதெல்லாம் விசுவாசத்தோடு நம்ம பார்க்கணும். படிக்கிற மாதிரி இல்ல, அது விசுவாசத்தோடு பார்க்கும் போதுதான் ஹோலி ஸ்பிரிட் என்ன பண்றாரு, நம்ம பாவத்தை கொள்றதுக்கு பவர் நம்ம வாழ்க்கையில அவர் கொடுக்கிறது. அது அதுதான், அப்படி வர ஒரு பவர் தான் இயேசுவை மகிமைப்படுத்தும். அதுதான் அந்த கனெக்ஷன் நான் சொல்ல பாக்குறேன். இதை பார்க்கும்போது நம்ம வந்து நம்மளுடைய விசுவாசத்தை வந்து நம்ம ஆத்மாவை ரொம்ப நம்ம சிந்திச்சு இயேசுக்குள்ள எவ்வளவு முழுமை இருக்குதுன்றத நம்ம சிந்திக்கிறவர்களா இருக்கணும் தொடர்ந்து. நம்ம பாவத்திலிருந்து விடுபடுறதுக்கோ, இந்த வாழ்க்கையில பரிசுத்தமா வாழ்றதுக்கோ சகல விதமான கிருபையோ பொக்கிஷமோ எல்லாமே யாருகிட்ட இருக்கு, இயேசுகிட்ட தான் இருக்கு. அதை நம்ம பார்க்க கத்துக்கணும். பாருங்களேன், ஒரு விதத்துல சில நேரங்கள்ல தான் நான் வந்தது வந்து நீதிமான்களுக்கு வரல, பாவிகளுக்கு வந்தேன் அப்படின்னு இயேசுன்றார். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்றார். இந்த மாதிரி யோசிச்சு பாருங்க, நான் ஒரு பாவத்துல உளுந்து பாவத்துல கஷ்டப்படுற பாவத்துல போராடுற அதோட ஆபத்தை உணர்ந்து நடுங்கிற ஒரு ஆத்மா, அவன் வந்து ரொம்ப பிச்சைக்காரனை விட பிச்சைக்காரன் ஆயிடுவான். யோசிச்சு பாருங்களேன், ஒரு கால் கை உடைஞ்சி சாப்பாடே இல்லாம தண்ணியே இல்லாம பிச்சையா எந்திரிக்க கூட ஸ்ட்ரென்த் இல்லாம அந்த கெட்டகுமாரன் மாதிரி நழுவி நழுவி போற ஒருத்தர் அங்க நிக்கிறாரு, எல்லா சாப்பாடும் வச்சு நிக்கிறாருன்னு வச்சுக்காங்களேன். அந்த மாதிரி தான் ஒருத்தன் பாவி பார்ப்பான், ஐயோ என் பாவம் என்னை போட்டு வாட்டுதே, இதுக்கு விரோதமா நான் தப்பிக்க முடியலையே, இது என்னை கஷ்டப்படுத்துதே, இதுல இருந்து என்னை யார் காப்பாத்தக்கூடும், எத்தனை வாட்டி ஆண்டவருடைய செய்தியை கேட்டிருக்கேன், எவ்வளவு முடிவுகளை எடுத்திருக்கேன், ஆனா இந்த பாவம் என்னை விட மாட்டேந்தே, என்னால தப்பிக்க முடியலையே, எனக்கு விடுதலை வேணுமே, அவன் கெஞ்சுக்கிறான், ஆயக்காரன் மாதிரி அவன் கத்துறான் இல்லைங்களா, அவன் கத்தி ஐயோ நான் வியாதிப்பட்டவனா இருக்கிறேனே, ஒரு வறண்ட பூமி போல எனக்கு ஃபுல்லா அந்த கரப்பாம்பூச்சி இருக்கிற மாதிரி உடம்பெல்லாம் அசுத்தம் இருக்கே, முழுமையா அசுத்தமா இருக்கு, என்னை சுத்தப்படுத்துறவர் எங்கே அப்படின்னு அவன் தேடும் போது அவன் நாடும் போது அப்பதான் இயேசுடைய மகிமை அவன் பார்க்கறான் பாருங்களேன். எல்லா மகிமை பொருந்தி அவனை முழுமையா சுகப்படுத்தக்கூடிய கிருபை உள்ளவர் அவர் ஒண்டிதான், அவர்கிட்டத்தான் இருக்கு எல்லா கிரேஸ். அப்படி அவன் தன்னை ஆவியில் எளிமையாக உணரும் போதுதான் அவன் அந்த இயேசுடைய மகிமையை பார்த்து, அந்த இயேசு கிட்ட எல்லா மகிமையும் இருக்கு. நம்ம போன வாரம் முந்தின வாரம் சொன்ன மாதிரி உயிர்த்தெழுந்த கிறிஸ்து அவர் இருக்கிறார், அவர் உயிரோடு நிற்கிறார், எல்லா கிருபை எல்லா பாவிகளுக்கு பாவி தன்னை தேடி வரும்போது அது காப்பாற்றக்கூடிய கிருபை கொடுக்க அவர் ரெடியா நின்றுட்டு இருக்கிறார். அவரை நாடி ஓடுற ஒரு நிலைமை அப்பதாங்க வரும். ஒரு ஒரு சில வசனம் படிப்போம். ஐசாயா 40:27 படி.
யாக்கோபே இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும், என் நியாயம் என் தேவனிடம் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானே. பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராய் அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இழைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் கரன் கொடுத்து
ஆண்டவருக்கு தெரியாது, நான் படுற பாடுகள் போராட்டம்லாம் ஆண்டவருக்கு தெரியாது, அவர் பார்க்கல நான் எவ்வளவு அப்படி இல்ல, அவருக்கு காப்பாத்த முடியாதவரா இல்ல, நீ அவர்கிட்ட வரமாட்டேன்ற, விசுவாசத்தோடு வரமாட்டேன்ற, இதை புரிஞ்சுக்கங்களேன். இதாங்க ரகசியமே, நாம எப்படி ரட்சிக்கப்பட்டோமோ, விசுவாசம்ன்றது நமக்கு பிடிக்காத ஒரு காரியம், ஏன்னா நம்மளை ரொம்ப தாழ்மைப்படுத்துற ஒரு காரியம், நம்மளே இல்லைன்னு சொல்ற ஒரு காரியம், நம்மளுக்கு பிடிக்கவே பிடிக்காது விசுவாசம். அந்த விசுவாசத்தின் மூலமா தான் நம்ம பரிசுத்தமாவது. ஆண்டவரே நான் ஒன்னும் இல்லைன்னு ஆண்டவர்கிட்ட ஓடுறது தான் பாருங்களேன். அதை பல இடங்கள்ல பார்க்கலாம். யோவான் 15:1 பாருங்களேன், அவர் எவ்வளவு விளக்குறாரு அதுல. அஞ்சாவது வசனம் படிங்க.
நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவனும் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான்.
என்னை அன்றி ஒருவனும் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஹோலி ஸ்பிரிட்டும் அதான் சொல்றார், பிதாவும் அதான் சொல்றார். இயேசு மேல நமக்கு விசுவாச கனெக்ஷன் இல்லாம நம்மனால ஒரு மண்ணையும் நம்ம மேற்கொள்ள முடியாது, ஒரு கோபத்தையும் நம்ம மேற்கொள்ள முடியாது. நமக்கு பாவத்துல வெற்றி வேணும்னா இயேசு கிட்ட தான் ஓடணும் பாருங்களேன். என்னை அன்று என்னில் நிலைத்திருக்கிறதுனா அதான் நான் உங்களுக்கு சொன்னேன், அவருக்குள்ள எவ்வளவு பொக்கிஷம், தெய்வத்துவத்தின் பரிபூர்ணம் அவளுக்குள்ளதான் இருக்கு. நமக்கு எல்லாருக்கும் என்ன வேணும், பாவத்திலிருந்து மேற்கொண்டு நம்ம வெற்றியா வாழ்றதுக்கு நம்ம ஆத்மா ஏங்கக்கூடிய மிகப்பெரிய தாகம் அவர்கிட்ட தான் இருக்கு. பாவம் கொடுக்கக்கூடிய சாமு, அது கொடுக்கக்கூடிய வஞ்சனை, அது கொடுக்கக்கூடிய இன்பத்தை விட பல மடங்கு இன்பத்தை கொடுத்து பாவத்திலிருந்து நம்மளை மேற்கொள்ள வைக்கக்கூடிய ஒரு இயேசு மட்டும்தான் பாருங்களா. அதுதான் ஹோலி ஸ்பிரிட், இயேசுடைய குளோரியை நம்ம கண்களை திறந்து நமக்கு விளக்கணும். என்னில் நீங்கள் நிலைத்திருந்தால் நீங்கள் அதிக கனிகளை கொடுப்பீர்கள். நிலைத்திருக்கிறதுனா என்ன? நான் சொன்ன மாதிரி இயேசுவை குறித்த சிந்தனைகள் எப்பவும் அது ஒரு விசுவாச சிந்தனைகள். அவர்கிட்ட தான் இருக்கு எனக்கு வழி, அவர் தான் என்னை காப்பாத்த முடியும். ஆண்டவரே நீங்களும் போக மனதா இருக்கிறீங்களா அப்படின்னா என்ன சொன்னாங்க, எங்க ஆண்டவரே போவோம் அப்படின்னு இயேசுவை விட்டு இயேசுலயே நம்ம மனசை தங்க வைக்கிறது. அப்படி தங்க வைக்கிறதுல தான் வெற்றி வர முடியும். பாருங்களேன் இயேசுல தான் இருக்கு. இன்னும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5:31 படிங்களா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5:31
மனிதர்களையும் பாவ மன்னிப்பையும் அளிக்கிறதுக்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது தரத்திலே உயர்த்தினார்.
இஸ்ரவேலருக்கு, இஸ்ரவேலுக்கு மாத்திரம் எல்லாருக்கும் தான் என்ன கொடுக்கணும்னு, பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, மனம் திரும்புதல். பாவத்தை கொள்றத கொள்றது இல்லாம மனம் திரும்புதல இல்லை இல்லைங்களா. பாவத்தை கொள்ற வல்லமையை அவங்களுக்கு கொடுக்கும்படிக்கு அவரை தேவன் அதிபதியாக உயர்த்தி இருக்கிறார். அவர்னால தான் கொடுக்க முடியும் ஒரு மனுஷனுக்கு பாவத்தை கொள்ற வல்லமை. பாருங்களா, அதான் சொல்லி அவர் உயர்த்தப்பட்டிருக்கிறார். தேவன் உயிர்த்திலிருந்து அவர் உயர்த்தப்பட்டிருக்கிறார் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அவர்னால தான் செய்ய முடியும் அப்படின்னு நம்ம பாக்குறோம். சரி, இன்னொரு வசனம் படிப்போம். எபிரேயர் 2:17
அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்காக ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியர் ஆசாரியராயிருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாயிருந்தது. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய்.
பாருங்களேன், அது மாத்திரம் இல்ல, இந்த மாதிரி நம்ம ஒரு பாவத்துல ஒரு பிச்சைக்கார மாதிரி ஆவியில் எளிமை உள்ளவனாக நான் எவ்வளவு இதா இருக்கிறேனே ஆண்டவரே, என்னால மேற்கொள்ள முடியலையே, நான் இப்படி கஷ்டப்படுறேனேன்னு ஒரு பிச்சைக்காரன், ஒரு கண் இல்லாதவன், ஒரு ரோட்ல இருந்து அப்படியே துடிக்கிற மாதிரி ஒரு பாவி தன் கதறும் போது அவரை பரிதவிக்க கூடியவர் அவரா இருக்கிறார். ஐயோ பாவம் இல்ல, அது அது உணர்ந்து அவர் பரிதவிக்க கூடிய உதவி செய்யறதுக்கு அவர் ரெடியா இருக்கிறாரு, ரொம்ப ஆர்வமா இருக்கிறாரு. அப்படிப்பட்டவனுக்கு அவர் உதவி செய்யறதுக்கு போட்டிருக்கு. 4:15 படிங்களா, அது எபிரேயர். இதெல்லாம் பெரிய என்கரேஜ்மெண்ட்ஸ் நம்ம இயேசுவை நாடி போறதுக்கு.
பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரை நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யவும் செய்யும் கிருபையை அடையவும்.
பாருங்களேன், அதான் நம்ம கவனிக்கணும். ஏற்ற சமயத்தில் சகாயம் அப்படின்னா என்ன தெரியுமா, என்னுடைய வாழ்க்கையில நாம் படுகிற போராடுற பாவம், நான் போராடுகிற இச்சையை மேற்கொள்றதுக்கு சகாயம் எனக்கு தேவை. என்னால முடியல, என்னால் மேற்கொள்ள முடியல, அது என்ன போட்டு வாட்டுது, எனக்கு எனக்கு அதுக்கு ஜெயம் பெற முடியல, அது கொடுக்கக்கூடியவர் அவர் மட்டும்தான். அதான் ஏற்ற சமயத்தில் எனக்கு சகாயம் இல்லைங்களா. என்னுடைய ஏற்ற சமயத்தில், இந்த சமயத்தில் இல்லை, எனக்கு சோதனை வர சமயத்தில், ஏற்ற சமயத்தில் நமக்கு சகாயம் செய்யக்கூடியவர் அவர். தற்படிச்சு முடியுங்க. 16 சேர கடவோம். ஆகவே இது நம்ம முடிப்போம். இந்த பாவத்தை கொள்ற இந்த பாடத்துல நம்ம பல பொதுவான காரியங்களை நான் சொல்லி முடிச்சேன். ரொம்ப பிரத்யேகமான காரியங்கள்ல வந்து ஆவியை கொண்டு நம்ம பாவத்தை கொள்ளணும். ஆவியை கொண்டு கொள்றதுனா முதலாவது ஒரு க்ளூ என்ன பார்த்தோம், ஆவிக்குரிய காரியங்களை நம்ம மைண்ட், வேத வசனத்தை விட ஒரு பவர்ஃபுல் வெப்பன் இல்லவே. அதை நம்ம வெறும் வேத வசனத்தை வெத்தா படிக்காம எந்த மாதிரி படிக்கணும், விசுவாச கேள்வின்னு வருது இல்லைங்களா. அந்த ப்ராமிசஸ் நம்ம நம்பணும். அந்த வாக்கு தத்தங்களை நம்ம நம்பணும். இயேசு ஒரு குஷ்டரோகிக்கு போய் சுகம் பண்ணாருன்னு நம்ம பார்க்கும்போது நம்ம, ஐயோ நானும் ஒரு குஷ்டரோகி இல்லையா, பாவத்துல குஷ்டரோகியா இருக்கிறேனே, என்னையும் இயேசு சுகப்படுத்த முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை, புரியுதுங்களா? அந்த விசுவாசத்தோடு இயேசு இருக்கிற எவ்வளவு பொக்கிஷம் வல்லம் இருக்கு என்பதை தொடர்ந்து நம்பி நம்ம அவர்ல நிலைத்திருக்கிற போதுதான் பாவத்துல நம்ம வெற்றி காண முடியும். இன்னொரு வார்த்தையில அது ரொம்ப முக்கியமா எனக்கு ரொம்ப தொட்டு சொன்னது, பாவத்துல வெற்றி காணணும் ஒரு கிறிஸ்தவனாக, நீ எப்படி ரட்சிக்கப்பட்டையோ அதே வழிதான் நீ பரிசுத்தப்படுறது. பரிசுத்தாவின் மூலமா படுறதுனா இயேசு மேல நம்ம விசுவாசம், அவருடைய வாக்கு தத்தங்களை நான் நம்பி, அவர் நிச்சயமா அவருக்குள்ள இருக்கு எல்லா பொக்கிஷமும், அவர் எனக்கு வெற்றி தர முடியும்னு அவரை நாடுறதுதான் நமக்கு வெற்றி இருக்க முடியும். அவர் தான் கொடுக்க முடியும். பாருங்களேன், மனம் திரும்புதல் கொடுப்பதற்கு அவர் அதிபதியாக உயர்த்தி இருக்கிறார். என்னில் நீங்கள் நிலைத்திருந்தால் அதிக கனிகளை கொடுப்பீர்கள் அப்படின்னு அவர் சொல்றதை பார்க்கிறோம். ஏற்ற சமயத்தில் நமக்கு சகாயம் செய்யறதுக்கு அவர் வல்லவராக இருக்கிறார்னு பார்க்கிறோம். ஆகவே இந்த பாடத்தை நம்ம முடிக்க போறோம். நம்ம தொடர்ந்து இந்த சோதனையை குறித்து சில ரெண்டு பாடங்களை நம்ம பார்க்கலான்னு பார்க்கிறோம். ஏன்னா இது வந்து நம்ம பாவத்தின் ஆபத்தை உணர்த்தி அதை எப்படி கொள்ளணும்னு பார்த்துட்டு வந்திருக்கோம். ஆனா சோதனைக்குட்படாதபடிக்கு நம்ம பார்த்துக்கணும் இல்லையா? டெம்டேஷன் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை. அதை குறித்து ரெண்டு செய்தியை நம்ம பார்த்துட்டு நம்ம முடிக்கலாம். இந்த வாரம் நம்ம முடிப்போம். ஜெபம் செய்யலாம்.